நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலகிலா வாரம் தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இன்று பகுதி 79 மதுரை யாதவர் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரா ஞானமணி அவர்கள் சதுப்பு நில காடுகளும் அந்த காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் குறித்தும் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
அனைவருக்கும் வணக்கம். சதுப்பு நிலம் என்பது கடல் மட்டத்தை விட குறைவான ஆழம் கொண்ட நீர்நிலையாகும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மண் அரிப்பை தடுக்கவும் புயல் சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களை மட்டுப்படுத்தவும் சதுப்பு நிலங்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. இவை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பெரிதும் துணை புரிகின்றன. பூமியின் மொத்த பரப்பளவில் 6% சதுப்பு நிலங்களாகவே உள்ளன. இன்று உலகில் 2000 மேற்பட்ட இடங்கள் சதுப்பு நிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த நிலப்பரப்பு சுமார் 20 கோடி ஹெக்டேர் ஆகும். உலக அளவில் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் அமேசானை ஒட்டியுள்ள பிரேசில் பகுதியிலும் 1112 சதுப்பு நில பகுதிகள் காணப்படுகின்றன. மொத்தமாக 89.37 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பகுதியை கொண்டிருக்கும் இந்த சதுப்பு நிலத்தை பற்றி சிறு குறிப்புகளை இங்கு காண்போம். கடலுக்கும் நிலத்துக்கும் இடைப்பட்ட களிமண் நிறைந்த வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல கடலோர பகுதிகளில் உப்பு நீரில் வளர்வதுதான் சதுப்பு நிலக்காடுகள் என்னும் அலையாத்தி காடுகள். இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஈரநிலக்காடுகள். உப்பு நீரில் வளரும் தன்மை கொண்ட சதுப்பு நிலக்காடுகள் பலவகைப்பட்ட உயிரினங்களின் உறைவிடமாகவும் அவற்றின் உணவாகவும் பயன்பட்டு வருகின்றன. சதுப்பு நிலக்காடுகள் உலகின் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல இடைநிலை பகுதிகளில் காணப்படுகின்றன. சதுப்பு நிலக்காடுகளில் மரங்களின் தண்டுகள் பக்க வேர்களால் தாங்கப்படுகின்றன. இங்கு சிறு தாவரங்களும் நீர்வாழ் விலங்குகளும் மற்றும் பறவைகளும் காணப்படுகின்றன. இங்கு கரையோர இடைப்பட்ட மண்டலங்களில் ஏற்படும் உற்பத்தி ஈரநிலங்களாகும். இந்தியாவில் இந்திய வங்கதேச எல்லையில் வங்காள விரிகுடாவில் கங்கையாற்று படுகையில் உலகிலேயே மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் உள்ளன. இதனை சுந்தரவன காடுகள் என்று அழைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சிதம்பரம் அருகில் உள்ள பிச்சாவரம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களிலும் மிகப்பெரிய அளவில் சதுப்பு நிலக்காடுகள் வளர்கின்றன. இந்தியாவில் சதுப்பு நிலக்காடுகளின் வளமான வகைகள் டெக்கான் பீடபூமியின் நீர்த்தேக்கங்கள், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் கச் வளைகுடாவில் உள்ளன. பலவிதமான உயிரினங்களின் உறைவிடமாகவும் அவற்றின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் இடமாகவும் இந்த அலையாத்தி காடுகள் உள்ளன. அதோடு மட்டுமா, மண்ணரிப்பு, வெள்ளப்பெருக்கு, புயல் போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து மனிதர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய வேலையையும் இந்த சதுப்பு நிலக்காடுகள் செய்து வருகின்றன. மேலும் கடல் உணவு உற்பத்திக்கும் இவை பெரும் பங்காற்றுகின்றன. இது போன்ற சதுப்பு நில காடுகளில் நம் நாடு முழுவதும் சுமார் 4000 தாவர வகைகளும் உயிரினங்களும் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 500 பரப்பளவில் சுரபுன்னை மரங்கள் செழித்து வளர்கின்றன. அலையாத்தி காடுகள் ஈரமான மண், ஈரப்பதமான காலநிலை மற்றும் உப்பு சூழலுக்கு பெயர் பெற்றவை. பல கடல் மற்றும் கடலோர உயிரினங்களின் ஒரே வாழ்விடமாக சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன. கூடுதலாக இது பல்வேறு நீர்வாழ் உயிரினங்களின் கருத்தரித்தலுக்கு தளமாக செயல்படுகின்றன. இதன் விளைவாக அதிக அளவு பல்லுயிர் பெருக்கம் ஏற்படுகின்றது. சதுப்பு நிலங்களில் ஆக்சிஜன் உறிஞ்சுதல் கட்டுப்படுத்தப்படுவதால் சதுப்பு நிலக்காடுகள் காற்று வெளிப்படும் வேர்களை கொண்டவையாக உருவாகியுள்ளன. இங்கு கடல் புறாக்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அவற்றை சாப்பிடும் அரிய வகை உயிரினமான கடல் பசுவும் இந்த பகுதியில் அதிகம் இருக்கின்றன. இந்த உலகத்தில் 60% மக்கள் கடலோர பகுதிகளில் வாழ்வதாக ஒரு ஆய்வு சொல்கிறது. அவர்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பாற்றும் அரணாக இந்த சதுப்பு நிலக்காடுகள் தான் உள்ளன. அதோடு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான இடமாகவும் காடுகள் விளங்குகின்றன. சிறு தொழில் செய்யும் மீனவர்கள் பலரும் இந்த சதுப்பு நில காடுகளில் வாழும் மீன், இறால், நண்டு போன்ற உயிரினங்களின் மூலமாகவே தங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பியுள்ளனர். இதில் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சதுப்பு நில காடுகள் இல்லையென்றால் இறால் மீன்களின் வளம் முற்றிலுமாக அழிந்து போகும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இது தவிர பறவைகளின், காட்டு விலங்குகளின் சரணாலயமாகவும் இந்த காடுகள் உள்ளன. பருவ காலங்களின் போது பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் பறவைகள் இங்கு வந்து இனப்பெருக்கம் செய்து மீண்டும் தாய்நாடு செல்கின்றன. உலகின் மிகப்பெரிய கழிமுக சதுப்பு நில காடுகளான சுந்தரவன காடுகளை இந்தியாவும் பங்களாதேஷும் பகிர்ந்து கொள்கின்றன. கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டாவில் 200 தீவுகளாக இந்த காடு அமைந்துள்ளது. இந்த தீவுகள் 400 ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஓத சிற்றோடைகள் மற்றும் கால்வாய்களால் இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் உப்பு சேற்று தளங்கள் மற்றும் பெரிய சதுப்பு நில காடுகளால் சூழப்பட்டுள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த காடு வங்காள புலிகள், சிறுத்தைகள், இந்திய காண்டா மிருகங்கள், காட்டு எருமைகள், காட்டு பன்றிகள், காட்டு பூனைகள், சதுப்பு நிலமான் அல்லது பாராசிங்கா, புள்ளிமான், பன்றிமான், குறைக்கும் மான் மற்றும் பல்வேறு குரங்குகள் உள்ளிட்ட பல காட்டு விலங்குகளின் தாயகமாக இருந்தது. அடுத்த 100 ஆண்டுகளில் துரதிருஷ்டவசமாக வாழ்விட சீரழிவு அதன் எண்ணிக்கையை குறைத்தது. ஆனால் சுந்தரவனம் உலகின் ஒரே சதுப்பு நில காடு ஆகும். இது உள்நாட்டு புலிகளின் எண்ணிக்கையை கொண்டுள்ளது மற்றும் ராயல் வங்காள புலிகளின் மிகப்பெரிய வீடாக உள்ளது. 2020ஆம் ஆண்டு நிலவரப்படி இங்கு 100 புலிகள் வாழ்கின்றன. வங்காள புலிகளை தவிர இந்திய மலைப்பாம்பு, கழிமுக முதலை, ஐராவதி டால்பின்கள் போன்ற அரிய வன விலங்கு இனங்களும் இந்த காட்டில் உள்ளன. நீர் மானிட்டர் பல்லி, கங்கை டால்பின், சைபீரிய வாத்துக்கள், வடக்கு நதி டெராஃபின், பச்சை கடலாமை மற்றும் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் ஆகியவை சில அரிய மற்றும் உலக அளவில் அச்சுறுத்தப்பட்ட விலங்குகளில் அடங்கும். சுந்தரவனம் 248 வகையான அழகான பறவைகளுக்கு வீடாக உள்ளது. ஹெரான்கள், பெரிய மற்றும் சிறிய ஸ்பூன்பில்கள், கொக்குகள், நீர்க்காகம் மற்றும் நாரைகள் இங்கு ஏராளமாக காணப்படுகின்றன. இது தவிர இங்கு 65 வகையான சதுப்பு நில மரங்கள் உள்ளன. சுந்தரவன காடுகள் அதன் பார்வையாளர்களுக்கு அற்புதமான அனுபவங்களை வழங்குகின்றன. அதன் குறுகிய சிற்றோடைகள் மற்றும் கால்வாய்கள் வழியாக காலை படகு சவாரி செய்யலாம் அல்லது பூமியின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளுக்குள் நடக்கலாம். கோதாவரி, கிருஷ்ணா சதுப்பு நில காடுகள். கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் பல கழிமுகங்கள் இந்தியாவின் 2வது பெரிய சதுப்பு நில காடுகளை உருவாக்குகின்றன மற்றும் இந்தியாவின் மண் கடற்கரையில் ஒரு குறுகிய பட்டையாக ஓடுகின்றன. ஒடிசாவிலிருந்து தமிழ்நாடு வரை சுவாரஸ்யமாக கோதாவரி கிருஷ்ணா சதுப்பு நில காடுகள் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அடிக்கடி ஏற்படும் சூறாவளி அலை ஈகல் எழுச்சிகளுக்கு எதிரான முதல் பாதுகாப்பை உருவாக்குகின்றன. இந்த சுற்றுச்சூழல் பகுதியில் 35 சதுப்பு நில இனங்கள் உள்ளன. அவற்றில் 16 இனங்கள் உயிர்வாழ் நன்னீர் மற்றும் உப்பு நீர் உயிர்வாழ நன்னீர் மற்றும் உப்பு நீர் தேவை. கட்டமைப்பு ரீதியாக சிக்கலான இந்த காடுகள் பல முதுகெலும்புள்ள விலங்குகள் மற்றும் முதுகெலும்பற்ற விலங்குகளின் வாழ்விடங்களாக உள்ளன. கோதாவரி கிருஷ்ணா சதுப்பு நிலங்களின் முதன்மை இனங்களிலிருந்து உப்பு நீர் முதலை மற்றும் நீர் மானிட்டர் பல்லி போன்ற பெரிய வேட்டையாடும் விலங்குகளும் மீன்பிடி பூனை, தங்க நரி மற்றும் மென்மையான பூசப்பட்ட நீர் நாய் போன்ற பாலூட்டி வேட்டையாடும் விலங்குகளும் இங்கு காணப்படுகின்றன. இப்போது அச்சுறுத்தப்பட்ட குறைந்த பிளாரிக்கன் பறவை இனங்கள் மற்றும் 140க்கும் மேற்பட்ட பறவை விலங்கினங்களும் இந்த காடுகளின் அடர்த்தியான விதானத்தில் வாழ்கின்றன. பிளம்மிங்கோக்கள், ஸ்பாட் பில் பெலிக்கன்கள், மற்றும் வர்ணம் பூசப்பட்ட நாரைகள் போன்ற நீர்வாழ் பறவைகளை அவற்றின் வெள்ளை, நிலஞ்சிவப்பு மற்றும் கருப்பு இறகுகளுடன் காணலாம். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீர்வாழ் விலங்கினங்கள் இந்த சதுப்பு நில காடுகள் நீருக்கடியில் உள்ள வாழ்க்கையின் களஞ்சியமாகும். இது கண்கவர் சுற்றுச்சூழல் தழுவல்களை காட்டுகிறது. இவ்வாறு பல வகை விலங்கினங்கள் இருந்த போதிலும் சில அரிய வகை விலங்கினங்களை பற்றியும் அதன் வாழ்வியலை இக்காடுகளுக்கு ஏற்றாற்போல் எவ்வாறு மாற்றியுள்ளது என்பதை பற்றியும் இப்பொழுது காண்போம். முதலாவதாக, லாங் நோஸ்ட் மங்கி, நீண்ட மூக்கு குரங்கு. இவ்விலங்கினங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள போர்னியோவின் சதுப்பு நில காடுகளில் வாழ்கின்றன. அவை தனித்துவமான ஊசல் போன்ற நீண்ட மூக்குகளுக்கு மிகவும் பிரபலமானவை. அவை தன் துணையை ஈர்க்கவே இவ்வாறு நீண்ட மூக்குகளை பயன்படுத்துகின்றன. பல விஞ்ஞானிகள் அவற்றின் பெரிய மூக்குகள் ஒரு எதிரொலி அறையாக செயல்படுகின்றன என்று நம்புகிறார்கள். இது அவர்களின் அழைப்புகளை வெகு தூரம் பயணிக்கவும் அவற்றின் ஒலி சத்தமாகவும் தைரியமாகவும் இருக்க அனுமதிக்கின்றது. ஆண்களுக்கு மட்டுமே இந்த வினோதமான பிற்சேர்க்கை உள்ளது. அவற்றின் தனித்துவமான மூக்குகளை தவிர ப்ரோபோஸ்கிஸ் குரங்குகளுக்கும் வலைப்பின்னல் கால்கள் உள்ளன. அவை தண்ணீரில் இருக்கும்போது வேட்டையாடுபவர்களிடமிருந்து நீந்த அனுமதிக்கின்றன. இரண்டாவதாக, கஸ்கஸ். இது ஒரு தெளிவற்ற மார்சுபியல்ஸ் பப்புவா. நியூ கினியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மலைக்காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களின் அடர்த்தியான விதானத்தில் வாழ்கின்றன. அவை ஒரு வீட்டு பூனையின் அளவை சுற்றி உள்ளன மற்றும் அழகான அடர்த்தியான கம்பளி ரோமங்களால் பாதுகாக்கப்படுகின்றன. அவற்றின் பெரிய வட்ட கண்கள் மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் வெளிர் நீல நிறமாக இருக்கலாம். அவற்றின் ரோமங்கள் முழுவதும் வெள்ளை அல்லது கிரீம் அல்லது இந்த இரண்டின் கலவையாக இருக்கலாம். அதன் உடல் முழுவதும் புள்ளிகள் பரவியுள்ளன. குரங்குகளைப் போலவே அவை மரங்களில் ஏற உதவும் எதிரெதிர் விரல்கள் மற்றும் கால்விரல்களை கொண்டுள்ளன. அடுத்ததாக, சீ கவுஸ், அதாவது கடல் பசுக்கள். இந்த கடல் பாலூட்டிகள் தங்கள் நாட்களை கடற்பரப்பில் மேய்ச்சலில் செலவிடுகின்றன. அவை புல்லை ஆர்வத்துடன் விழுங்குகின்றன. எனவே அவை கடலின் வெற்றிட கிளீனர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இவை சதுப்பு நில கால்வாய்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் ஆழமற்ற கடல்களில் காணப்படுகின்றன. அவற்றின் பெரிய நெகிழ்வான மூக்கு சக்தி வாய்ந்த மீசைகளை கொண்டுள்ளது. அவை கடல் புற்களை வேரோடு பிடுங்க அனுமதிக்கின்றன. அவை கூச்ச சுபாவம் கொண்டவை, மழுப்பலானவை, பெரும்பாலும் மனிதர்களை தவிர்க்கின்றன. அவை ஆபத்தில் உள்ளன. அவற்றில் சில மட்டுமே உலகில் உள்ளன. அடுத்ததாக, போர்ட் பில்ட் ஹெரான். பல சதுப்பு நில காடுகளில் காணப்படும் இந்த விசித்திரமான தோற்றமுடைய பறவைகள் அவற்றின் பெரிய கருப்பு அலகுக்கு பெயர் பெற்றவை. அவை சுமார் 2 அங்குல அகலம் வரை வளரக்கூடியவை. பெரும்பாலானவை ஒரு அழகான நீண்ட மற்றும் நேர்த்தியான கருப்பு முகடு கொண்டவை. அவை பின்னோக்கி துளக்கப்பட்ட முடி போல் தெரிகிறது. சதுப்பு நில காடுகளைச் சுற்றி எதிரொலிக்கும் அவற்றின் கரகரப்பான அழைப்புகள் மூலம் அவை தொடர்பு கொள்கின்றன. அவற்றின் இறகுகள் ஒருபோதும் உருகுவதில்லை. அதற்கு பதிலாக இவை தொடர்ந்து வளர்ந்து இறுதியில் அதன் மற்ற இறகுகளை நீர்ப்புகா கோட் மூலம் மூடும் ஒரு தூளாக மாறும். அடுத்த உயிரினம் ரோசெட் ஸ்பூன் பில். இந்த கம்பீரமான இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை பறவைகள் தெற்கு ஃப்ளோரிடா, கடலோர டெக்சாஸ் மற்றும் தென்மேற்கு லூசியானாவின் சதுப்பு நிலங்களில் வளர்கின்றன. அவை ஒரு தனித்துவமான ஸ்பூன் வடிவ பில் கொண்டவை, எனவே இப்பெயர் பெற்றுள்ளது. மற்றும் அவை சிறகுகளை விரிக்கும் போது இன்னும் பிரமிக்க வைக்கும் நேர்த்தியான தோற்றமளிக்கும் வெளிர் சில இளஞ்சிவப்பு ஃபெலேஜை கொண்டுள்ளன. ஆழமற்ற நீரிலிருந்து பூச்சிகள், சிறிய மொலஸ்குகள் மற்றும் தாவரங்களை எடுக்க அவை கரண்டி போன்ற பில்களை பயன்படுத்துகின்றன. ஒட்டு மீன்களின் நிலையான உணவிலிருந்து அவற்றின் நிறத்தை பெறுகிறார்கள் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அடுத்த உயிரினம் ஹோட்சின். பெரும்பாலும் அமேசானின் சதுப்பு நிலங்களில் காணப்படும் ஹோட்சின் பல்வேறு பறவை இனங்களின் வினோதமான மாஷப் போல் தோன்றுகிறது. இது ஒரு தனித்துவமான ஸ்பைக் போன்ற முகடு மற்றும் அதன் கண்களை சுற்றி நீல நிற முகமூடி தோற்றமளிக்கும் அம்சத்தை கொண்டுள்ளது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு சேவல் போல தோன்றும். ஆனால் நெருக்கமாக அது ஒரு வான்கோழிக்கும் காட்டுவுக்கும் இடையிலான கலப்பு போல தெரிகிறது. அவற்றின் தனித்துவமான அம்சங்கள் அங்கு முடிவதில்லை. அவை பறக்கும் மாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் நான்கு கால் தாவர உண்ணியைப் போலவே இந்த பறவைகளுக்கும் வயிற்றுக்கு பதிலாக சிறப்பு ரூமன்ஸ் அல்லது முன்குடல் பெட்டிகளை கொண்டுள்ளன. அடுத்த உயிரினம் மட்ஸ்கிப்பர்ஸ். இந்த விசித்திரமான தோற்றமுடைய கூகுள் கண் நீர்நில மீன்கள் பரிணாம வளர்ச்சியின் கட்டங்களுக்கு இடையில் சிக்கியிருப்பதைப் போல தோற்றமளிக்கின்றன. ஆனால் அவைகள் ஒற்றைப்படை தோற்றம் நம்மளை முட்டாளாக்கிவிடக்கூடாது. அவைகள் ஸ்லீவ் வரை பல தந்திரங்களை கொண்டுள்ளது. தண்ணீரிலிருந்து வெளியே வரக்கூடிய மீன்களைப் போல தோற்றமளிப்பதை தவிர அவை சேற்றுக்கும் மேலே உயரமாக குதிக்கவும் முடியும். அவை பெரும்பாலும் ஒரு பெண்ணின் கவனத்தை ஈர்க்கவே இதை செய்கின்றது. மேலும் நடப்பது மற்றும் குதிப்பதை தவிர அவை சேற்றில் உருளுவதையும் காணலாம். வெயிலில் காய்ந்து போகாமல் இருக்க அவைகள் இதை செய்கின்றன. அவற்றில் சில மரங்களில் ஏறுவதையும் விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளன. அடுத்த உயிரினம் ஹார்ஸ் ஷூ கிராப். இந்த பண்டைய தோற்றமுடைய மானுடவியல் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளது. அவை வரலாற்றுக்கு முந்தைய நண்டுகள் அல்லது தரையில் நெருக்கமாக வட்டமிடும் சில அந்நிய இனங்கள் போல் தோற்றமளிக்கின்றன. அவற்றின் பெயர்கள் இருந்தபோதிலும் அவை நண்டுகளை விட சிலந்திகள் அல்லது தேள்களுடன் நெருக்கமாக தொடர்புடையவை. இவற்றின் ஓடுகளுக்கு மேல் ஒரு ஜோடி கூட்டு கண்களும் அடியில் 10 கால்களுடன் இணைக்கப்பட்ட வாய் உள்ளது. பிரபலமான நம்பிக்கைக்கு மாறாக அவற்றின் வாள்கள் தாக்கப்பட பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த மூர்க்கமான தோற்றமுடைய டெல்சன்கள் தங்கள் முதுகில் தள்ளப்படும்பொழுது தங்கள் உடலை புரட்ட பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக கிரவுன் சிஃபாக்கஸ். லெமூர் பூமியில் மிகவும் ஆபத்தான விலங்குகளில் இந்த சிஃபாக்கஸும் உண்டு. அதன் இனங்களில் சுமார் 94% அழிவின் விளிம்பில் உள்ளன. மடகாஸ்கரின் சதுப்பு நில காடுகளில் காணப்படும் இந்த வகை லெமூர்கள் அதன் முகத்தை தவிர அதன் முழு உடலையும் உள்ளடக்கிய அடர்த்தியான பியூரிகோட் கொண்டவை. இது ஒரு ஜோடி பெரிய மற்றும் வேலை நிறுத்தம் செய்யும் நீல நிற கண்களை கொண்டுள்ளது. உடல் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இது சில பகுதிகளில் பழுப்பு நிறமாக மங்குகிறது. அவற்றுக்கு வலிமையான கால்கள் உள்ளன. அவை மரங்களின் தண்டுகளில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன. அடுத்த உயிரினம் ஃபிஷிங் கேட். தெற்காசியாவின் சதுப்பு நிலங்களில் வாழும் மற்றொரு கண்கவர் விலங்கு மீன்பிடி பூனைகள். தண்ணீரில் இருந்து மீன்களைப் போல வெளியேற்றும் திறனுக்காக இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. தங்கள் உணவுக்காக வேட்டையாடும் சதுப்பு நீரில் பாதி மூழ்கிய நாட்களை கழிக்கின்றன. அவை பெரும்பாலும் தண்ணீருக்கு அருகில் அமைதியாக உட்கார்ந்து தங்கள் அடுத்த பிடிப்புக்காக காத்திருக்கின்றன. மேலும் அவற்றின் வளர்ப்பு உறவினரை போலல்லாமல் அவை இரையை கண்டவுடன் ஆழமற்ற நீரில் முகம் முதலில் டைவ் செய்வதாக அறியப்படுகிறது. அவற்றின் கால் விரல்களில் பகுதி வலைப்பின்னலும் உள்ளது. இது அவற்றின் உடலை தண்ணீரில் செலுத்த உதவுகிறது. இவ்வாறு மிக அரிய வகை உயிரினங்களையும் பல்லுயிர் உயிரினங்களையும் கொண்ட சதுப்பு நில காடுகள் இந்தியாவில் மிக 8 உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக உள்ளது சுந்தர்வன சதுப்பு நில காடுகள். இவை மேற்கு வங்காளத்தில் உள்ளது. இது மிகவும் இந்தியாவின் பிரபலமான சதுப்பு நில காடுகள் ஆகும். மேலும் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளில் ஒன்றான சுந்தரவன காடுகள் அதன் மூச்சடைக்க வைக்கும் இயற்கை அழகுக்கு மட்டுமல்ல வங்காள புலிகளின் எண்ணிக்கைக்கும் பெயர் பெற்றவை. அதன் வளைந்து நெளிந்து செல்லும் நீர்வழிகள் வழியாக படகு சவாரி செய்வது இந்த கம்பீரமான உயிரினங்களையும் எண்ணற்ற பிற பறவைகள், ஊர்வன மற்றும் மீன்களையும் காண உங்களை அனுமதிக்கிறது. இந்த பகுதியில் நிலத்திற்கும் கடலுக்கும் இடையிலான நுட்பமான சமநிலை பிரமிக்க வைக்கிறது. இரண்டாவதாக உள்ள சதுப்பு நிலக்காடு யாதெனில் பிதர்கனிக்கா சதுப்பு நிலங்கள். இவை ஒடிசாவில் உள்ளது. இந்தியாவின் சதுப்பு நிலக்காடுகளில் அதிகம் அறியப்படாத ஒரு இரத்தினமாகும் இந்த பிதர்கனிக்கா. இந்த சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பு இந்தியாவில் அதிக உப்பு நீர் முதலைகளை கொண்டுள்ளது. அதன் அடர்ந்த அலை ஆறுகள் மற்றும் சிற்றோடைகளின் வலையமைப்பின் வழியாக படகு சவாரி செய்வது வேறு எதனையும் விட ஒரு சாகசமாகும். சேற்று தட்டைகளில் சூரிய குளியலில் ஈடுபடும் முதலைகளையும் பல்வேறு வகையான பறவைகள் மற்றும் பிற வன விலங்குகளையும் நீங்கள் காணலாம். பிதர்கனிக்காவின் தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இயற்கை ஆர்வலர்கள் ஆராய்வதற்கு ஏற்ற இடமாக இதை ஆக்குகின்றன. மூன்றாவதாக உள்ள சதுப்பு நில காடுகள் யாதெனில் பிச்சாவரம். இது தமிழ்நாட்டின் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ளது. இந்தியாவின் சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளில் மற்றொரு மறைக்கப்பட்ட புதையலாகும். அதன் உப்பங்கழிகள், சதுப்பு நில தீவுகள் மற்றும் கழிமுகங்களின் சிக்கலான வலையமைப்பே இதன் தனித்துவமாகும். இது கயாக்கருக்களுக்கு சொந்தமாக அமைகிறது. பசுமையான பசுமையால் சூழப்பட்ட அமைதியான நீரில் துடுப்பு பயணம் செய்வது ஒரு கனவு அனுபவமாகும். இங்குள்ள அமைதியும் வளமான பல்லுயிர் பெருக்கமும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் சாகச விரும்பிகளுக்கும் ஒரு அருமையான இடமாக அமைகிறது. நான்காவதாக உள்ள சதுப்பு நில காடுகள் சோராவ் தீவு. இது கோவாவில் அமைந்துள்ளது. கோவா அதன் அழகிய கடற்கரைக்கு பிரபலமானது. ஆனால் அது குறைவாக அறியப்பட்ட சதுப்பு நில காடுகளையும் கொண்டுள்ளது. கம்பர்ஜூவா கால்வாய், மண்டோவி ஜூவாரி முகத்துவாரம் மற்றும் சலீம் அலி பறவைகள் சரணாலயம் போன்ற இடங்கள் கோவாவின் செழிப்பான சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளின் காட்சிகளை வழங்குகின்றன. சோரோவ் தீவு சதுப்பு நிலங்கள் சோரோவ் தீவு என்றும் அழைக்கப்படுகிறது. இது மேற்கு இந்திய மாநிலமான கோவாவில் அமைந்துள்ள ஒரு அழகிய மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த தீவாகும். இந்த தீவு அதன் பசுமையான சதுப்பு நில காடுகள் மற்றும் தனித்துவமான பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்றது. இந்த பகுதிகள் பறவை ஆர்வலர்களுக்கு சொர்க்கபுரிகளாகும். இங்கு ஏராளமான உள்ளூர் மற்றும் புலம்பெயர்ந்த பறவை இனங்கள் காணப்படுகின்றன. கோவாவின் சதுப்பு நில காடுகளின் அமைதியான அழகு மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை அனுபவிக்க படகு சவாரி மற்றும் இயற்கை நடைப்பயணத்திற்கு செல்லுங்கள். ஐந்தாவது, கட்ச் வளைகுடா சதுப்பு நிலங்கள். கட்ச் வளைகுடா சதுப்பு நிலங்கள் கட்சி அல்லது கட்ச் சதுப்பு நிலங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது மேற்கு இந்திய மாநிலமான குஜராத்தில் கட்ச் வளைகுடாவின் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிடத்தக்க சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பாகும். இந்த பகுதி பெரிய சிந்து நதி டெல்டாவின் ஒரு பகுதியாகும். மேலும் இது நிலப்பரப்பு மற்றும் கடல் வாழ்விடங்களின் தனித்துவமான கலவையால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த பிராந்தியத்தில் உள்ள சதுப்பு நில தாவரங்கள் முதன்மையாக அபிசின்னியா மெரினா சாம்பல் சதுப்பு நிலம், ரைசோபோரா முக்ரோனட்டா லூப்ரூட் சதுப்பு நிலம் மற்றும் செரியோபிஸ்டகல் பால் சதுப்பு நிலம் போன்ற உயிரினங்களை கொண்டுள்ளது. ஆறாவதாக உள்ள சதுப்பு நிலம் வேம்பநாடு கோல் சதுப்பு நிலம். இது கேரளாவில் உள்ளது. கேரளாவின் அழகிய உப்பங்கழிகளில் அமைந்துள்ள வேம்பநாடு கோல் சதுப்பு நிலம் சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரநிலங்களை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான சுற்றுச்சூழல் அமைப்பாகும். இந்த பகுதி சுற்றுச்சூழல் ரீதியாக மட்டுமல்ல கலாச்சார ரீதியாகவும் வளமானது. பாரம்பரிய மீன்பிடி நடைமுறைகள், பறவை கண்காணிப்பு மற்றும் படகு வீடுகள், பயணங்கள் ஆகியவை இந்த தனித்துவமான நிலப்பரப்பின் அழகை அனுபவிக்க உங்களை அனுமதிக்கும் சில செயல்பாடுகள் ஆகும். ஏழாவதாக உள்ளது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். வங்காள விரிகுடாவில் உள்ள ஒரு தீவு கூட்டமான அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவில் மிகவும் பழமையான மற்றும் குறைவாக ஆராயப்பட்ட சதுப்பு நில காடுகளால் சூழப்பட்டுள்ளன. சதுப்பு நில சிற்றோடைகளை கொண்ட மகாத்மா காந்தி கடல் தேசிய பூங்கா, ஸ்னோர்கெல்லிங், ஸ்கூபா டைவிங் மற்றும் பறவைகளை பார்க்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது. சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் அவற்றை பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக அறிவிக்க வேண்டும். அப்பகுதிகளில் நகர கழிவுகளை கொட்டுவதை தடை செய்ய வேண்டும். சதுப்பு நில பகுதிகள் நிலத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமானதால் அங்கு தொழிற்சாலைகளை அமைக்க அனுமதிக்க கூடாது. ஈரநில பகுதிகளில் தற்போது உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். சதுப்பு நிலங்கள்தான் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு குடிநீர் வழங்கும் ஊற்றுக்கண்களாகவும் உள்ளன. சதுப்பு நிலங்களில் காணப்படும் மலையாத்தி காடுகள் மண்ணரிப்பை தடுப்பதுடன் சுனாமி, புயல், வெள்ளப்பெருக்கு போன்றவற்றையும் தடுக்கும் ஆற்றல் கொண்டவை. மேலும் நீரை தூய்மையாக்கும் பல்லுயிர்களின் புகலிடமாக விளங்குகின்றன. சதுப்பு நிலங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2 சர்வதேச சதுப்பு நில நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈர நிலமும் நீரும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க ஒண்ணாதவை. உயிரினங்களின் வாழ்விற்கு இவை இன்றியமையாதவை. உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் புகலிடமாகவும் நாட்டின் வளத்திற்கு ஆதாரமாகவும் நீரில் உள்ள மாசை நீக்கி தூய்மையான நீராக மாற்றவும் புவி வெப்பமடையாமல் காக்கவும் உதவும் ஈர நிலங்களான சதுப்பு நிலங்களை காப்போம். முடிவாக, இந்தியாவின் சதுப்பு நிலக்காடுகள் சுற்றுச்சூழலுக்கு அவசியமானவை மட்டுமல்ல, இயற்கை ஆர்வலர்களுக்கு தனித்துவமான மற்றும் வளமான அனுபவங்களையும் வழங்குகின்றன. எனவே உங்கள் பைகளை மூட்டை கட்டி உங்கள் மலையேற்ற காலணிகளை அணிந்து கண்டுபிடிக்க காத்திருக்கும் இந்த நம்ப முடியாத சதுப்பு நிலக்காடுகளை ஆராய தயாராகுங்கள். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய புதுவை எஃப்எம்க்கும் மற்றும் புதுவை நேயர்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரைக்கும் சதுப்பு நில காடுகள் மற்றும் அந்த காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் ரா ஞானமணி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.